தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவின் ஒரு மகிழ்ச்சியான ஆராதனையில் எங்களை நீர் இணைத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து உட்காரும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா. இந்த நாளிலும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடிணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் தி நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் நாட்களில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வி ஆர் லிவிங் இன் த போஸ்ட் ரிசரக்ஷன் பீரியட். ஒருவேளை கடந்த நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடினோம். ஃபியூ வீக்ஸ் அகோ வி செலிப்ரேட்டட் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒருவேளை எப்பொழுதுமே என்னுடைய சிந்தனையில் ஒரு கேள்வி ஒன்று திரும்ப திரும்ப வரும், இயேசு உயிர்த்தெழுந்ததினால் எனக்கு என்ன நன்மை? Always I think what extra benefit I get because of the resurrection of Jesus Christ. ஆனால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக ஆண்டவர் சில முக்கியமான காரியங்களை தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி சென்றார். If you read post resurrection writings, Jesus said some of the very important things to the disciples. சீடர்களுக்கு சில விசேஷ காரியங்களை சொல்லி சென்றார். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் 3.5 காலம் அவர் பண்ணின உபதேசங்கள் எல்லாவற்றையும் நிறைவுபடுத்தினது உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு, அதாவது உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன வாசகங்களில் நாம் பார்க்க முடியும். If you read some of the post resurrection writings, you will understand what all Jesus did for 3.5 years. 3.5 ஆண்டுகள் அவர் செய்த எல்லாவற்றையும் சுருக்கமாக உயிர்த்தெழுந்த பிறகு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 28 அதிகாரம், அங்கே 16 முதல் 20 வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். Today we are going to meditate Matthew chapter 28 verses beginning from 16 through 20. இதற்கு நம்ம வேதம் சொல்லுகிற இந்த வசனத்திற்கு வேதம் கொடுக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், The Great Commission or The Great Commandment. ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன மகா கட்டளை, அல்லது ஆண்டவர் விட்டு சென்ற மகா கட்டளை என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த கட்டளையில் என்னுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இதை ஆண்டவர் இந்த மகா கட்டளையை எதற்காக கொடுத்தார் என்று சொன்னால், அதில் 3 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, தேவன் அனுதின நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். If you read the Great Commission, you will understand 3 things. One is how God is. The second one, what you and me have to do in our day-to-day life. The third thing, what God is going to do to you and me. தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதையும் இந்த 3 காரியங்களை நாம் இதிலே பார்க்க முடியும். முதலாவது, இதில் பார்க்கும்போது தேவன் தம்முடைய பிரசன்னத்தை சொல்லுகிறார், தேவன் தம்முடைய திட்டத்தை சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட என்ன செய்ய போகிறேன் என்பதை அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு யூனிக்னஸ் அல்லது விசேஷித்த தன்மை என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு கொடுக்கின்ற உன்னதமான அவருடைய அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு நிலைதான் இன்றைய கிறிஸ்தவத்தில் மிக மிக வித்தியாசமாய் இருக்கிறது. பிகாஸ் நோ அதர் ரிலிஜியன் குட் எவர் கிளைம் தட் தே காட் இஸ் வித் தேம் ஆர் தே காட் ஹேஸ் சம் பிளான் ஃபார் மேன்கைண்ட். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நமக்காக வைத்திருக்க திட்டத்தையும் அவர் நம்மிடத்தில் சில காரியங்களையும் விட்டு சென்றதை நம்மால் இதால் பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இதை எல்லாருக்கும் கொடுக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சீடர்கள் ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு வருகிறார்கள். Someone can read verse 16. Matthew chapter 28 verse 16 28 அதிகாரம் 16வது வசனம். முதல் காரியம் அவர்கள் இயேசுவானவர் குறித்த இடத்திற்கு போகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சந்திப்பதற்கு தேவன் ஒரு இடத்தை அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு அவருடைய சீடர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அங்கே போனார்கள். The fixed place. God wanted you and me to stand there. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர் தம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு அவர் விசேஷ இடத்தை வைத்திருக்கிறார். மேபி ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளுகிற தேவனுடைய ஆலயம், ஆர் மேபி அவர் பர்சனல் பிரேயர் பிளேஸ், நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கின்ற ஒரு இடம். இரண்டாவது காரியம், அந்த வசனத்தில் ஆண்டவர் அந்த மகா கட்டளையை அவருடைய கரத்தில் கொடுப்பதற்கு என்பதாக இரண்டாவது காரியம் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 17வது வசனம் சொல்கிறது, அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். The second thing we see, they worshipped. ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆண்டவர் குறித்த இடத்திற்கு வந்தார்கள். இரண்டாவது, தேவனை ஆராதித்தார்கள். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும் பொழுதும், ஒவ்வொரு ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளும் பொழுதும், நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆராதனையில் தேவன் பிரசன்னமாகிறார். God comes and joins whenever we worship him. இந்த இடத்திலும் பார்த்தீங்கன்னா, இவர்கள் குறித்த இடத்திற்கு வந்தார்கள், அங்கே ஆண்டவரை ஆராதித்தார்கள். அந்த ஆராதனையினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், they almost surrendered themselves, தங்களையே அர்ப்பணித்தார்கள். Almost giving up their own plan and asking God to take control over them. கடவுள் தங்களை ஆளுகை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்பதான் வேதம் சொல்கிறது 18வது வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்தார். Then Jesus came very close to them. ஆண்டவர் மூன்று காரியங்களை அவளிடத்தில் சொல்லுகிறார். அந்த வசனத்தில், இந்த மூன்று வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சகல என்கிற ஒரு வார்த்தை வரும். ஆல், மூன்று சகல அங்கே பயன்படுத்தப்படுகிறது. முதல் காரியம் ஆண்டவர் அவளுக்கு சொல்லுகிறார். இந்த ஆல் திங்ஸ், சகல என்பதனுடைய வேத அதை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இட்ஸ் கால்ட் கம்ப்ளீட், ஒரு நிறைவுள்ள அல்லது மேக்சிமம், எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ உச்சகட்டம் அல்லது ஒரு முழுமையான ஒரு நிலையை தான் இங்கு வேதம் சொல்றது. முதல் காரியம் ஆண்டவர் தம்முடைய சீடர்கள் இடத்துல சொல்ற காரியம் என்ன தெரியுமா? வாசியுங்கள் 18வது வசனம். முதல் காரியம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் மீன்ஸ் ஜீசஸ் வாண்டட் டு எம்பசைஸ் தட் ஐ ஹாவ் ஆல் அத்தாரிட்டி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், அவரிடத்தில் இருக்கிற அத்தாரிட்டி எப்படின்னு கேட்டா, ஆல் அத்தாரிட்டி, எல்லா அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அந்த உலகத்தில் யாருமே அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அதிகாரம், எல்லாருடைய அதிகாரத்திற்கு மேல இன்னொரு அதிகாரி ஒருவர் வருவார். ஒரு மனிதன் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அதிகாரத்திற்கு மேலாக இன்னொரு அதிகாரம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை நான் வைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாலை நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சகல அதிகாரமுடையவர். அது எப்படிப்பட்ட அதிகாரமாம்? வேதம் சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும். இட் மீன்ஸ் ஹீ ஹாஸ் பவர் இன் ஹெவன் அண்ட் எர்த். வானத்திலும் அவருக்கு அதிகாரம் உண்டு, பூமியின் மீதும் அதிகாரம் உண்டு. இட் மீன்ஸ் அவர் படைத்த எல்லா படைப்புகளின் மீதும் அதிகாரமுடையவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் ஒரு குறைவுள்ளவராக, ஒரு பலவீனமானவராக, நமக்கு ஒரு காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் உடனே நாம் கடவுளை மிகுந்த குறைவுள்ளவராக நாம் எண்ணுகிறோம். ஆனால் பிரியமானது, வேதம் சொல்கிறது, ஆல் அத்தாரிட்டி ஐ ஹாவ். ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு தான் சொல்றாரு, என்னை பார், ஐ ஹாவ் ஆல் அத்தாரிட்டி. ஏன் ஆண்டவரிடத்தில் எல்லா அத்தாரிட்டி உண்டானது என்று சொன்னால், வேதம் சொல்கிறது யோவான் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனம் விதமாக சொல்கிறது. ஜான் சாப்டர் 1 வர்ஸ் 3 சேஸ் லைக் திஸ். சம்மன் கேன் ரீட். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது எல்லாம் அவர் மூலமாக உண்டாயிற்று. இட் மீன்ஸ் த்ரூ ஜீசஸ் எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக்கப்பட்டபடியினால் எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் ஒரே முறை மரித்து ஒரே முறை ஜீவனோடு எழும்புகிறார். எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார். இட் மீன்ஸ் அவர் நம்மை படைத்ததினால அவருக்கு தெரியும் நம்முடைய அவருடைய படைப்பில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய குறைவுகளானாலும் சரி, நம்முடைய பலவீனங்களானாலும் சரி, நம்முடைய சோர்வுகளானாலும் சரி, அவருக்கு தெரியும். He has authority. அதன் மீது அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, He has authority over our life. நம்முடைய வாழ்க்கைக்கு மீது அவருக்கு அதிகாரம் உண்டு. நம்முடைய இன்னும் வேதம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, He has authority to build us. நம்மை கட்டவும் முடியும். He can correct us. நம்மை சரி செய்ய முடியும். He can strengthen us. நம்மை பலப்படுத்த முடியும். Even He can make us more blessing. நம்மை இன்னும் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். இந்த அதிகாரம் நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் மாத்திரமே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுதான் இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை நான் உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மாற்கு 2:10 பார்க்கும் போது ஆண்டவர் மன்னிக்கிற அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். ஜீசஸ் ஹஸ் பவர் டு ஃபர்கிவ். ஒரு மனிதனை இயேசு வண்டை சுமந்து கொண்டு வருகிறார்கள், அவன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். மக்கள் எல்லாம் அதை கண்டு கேட்கிறார்கள், இவருக்கு எப்படி இந்த அதிகாரம் வந்தது? பட் பிரியமானவர்களே, பாவத்தில் இருந்த மனிதனை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவரிடத்தில் மாத்திரமே உண்டு. There is no one else could forgive. மன்னிக்க உலகத்தில் இன்னொருவருக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் தேவன் மன்னிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிகாஸ் அவரிடத்தில் மன்னிக்கும் அதிகாரம் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனை என்ன செய்கிறார், அவர் தேவ சமூகத்தில் நிறுத்தி நான் மன்னித்திருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் அவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, ஒரு மனிதனை தேவனுக்கு அருகில் கொண்டு வருகிற அல்லது தேவனோடு கூட இணைந்து வாழும் ஒரு நிலைக்கு கொண்டு வருகிற அதிகாரம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மார்க் 1:27 பார்க்கும் போது He has authority over all the evil demon. எல்லா விதமான அசுத்த ஆவிகள் மீது அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவரை அவரிடத்தில் எந்த ஆவியும் நிற்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, மார்க் 1:40 அங்கே ஆண்டவர் சுகப்படுத்தி, ஆண்டவர் சுக அங்கே வியாதியின் மீது அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். He has authority over even sickness. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே சீடர்களை அனுப்புவதற்கு முன்பதாக அனுப்புகிறவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், I have authority. இந்த உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிறார், உங்களையும் என்னையும் இந்த ஆண்டவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை அழைத்த தேவன் He has authority. பிரியமானவர்களே, அதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஒரு சூழ்நிலையிலும் அதை மறந்து விடாமல் இருக்க ஆண்டவர் நம்மை தினம் தினம் நம்ம என்ன செய்கிறார் என்று சொன்னால், நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். எனவேதான் வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் யார்? பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. பிகாஸ் ஹி ஹஸ் அத்தாரிட்டி ஓவர் எவ்ரி திங் இன் த வேர்ல்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமாக இதை நாம் அந்த அதிகாரத்தை அனுபவிக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஸோ அதை அனுபவித்த பிறகு பவுல் சொல்லுகிற பவுல் இடத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். 2 Corinthians 12:9. ஸோ பவுல் அதை அனுபவிக்கிறார். அந்த அனுபவத்தின் நடுவில் பவுல் அதை புரிந்து கொள்ளுகிறார். அந்த அத்தாரிட்டி எப்படி செயல்படுகிறது என்பதை பவுல் அனுபவித்ததை பார்க்கும்போது, நடுராத்திரியிலே சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டது. இதுக்கு இதை யார் திறந்து விட்டது? யார் அதை திறப்பதற்கு பலனுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், தேவன் அங்கே இடைபடுகிறார். ஆண்டவர் பூட்டின அறையும் திறப்பார், திறந்த அறையை அவர் திரும்ப பூட்டவும் செய்வார். பிகாஸ் ஹி ஹாஸ் அத்தாரிட்டி. அதைதான் சீடர்களுக்கு தேவன் காண்பிக்கிறார், என்னிடத்தில் அதிகாரம் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து யாராவது ஒருவர் கேட்டால் சொல்ல வேண்டிய காரியம் இதுதான், அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர் நமக்கு தருகிறார். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், 19வது வசனத்தை வாசியுங்கள். முதல் காரியம் பார்த்தோம், he has all authority. இரண்டாவது காரியம், அவர் நமக்கு என்ன சொல்றார் என்று சொன்னால், reach all people, எல்லா ஜனத்தையும். இந்த வசனம் மிக அழகா சொல்லி பாருங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிறார். It is a duty of each and every Christian. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் மீது விழுந்த கடமை. Because we are called to reach all people. Really, it's a plan of God to reach all people. எல்லாரையும் சந்திப்பது, எல்லாரையும் அவரண்டை கொண்டு வருவது தேவனுடைய அநாதி தீர்மானம். No one is excluded. ஒரு மனிதன் கூட ஆண்டவருடைய இந்த திருவுல சித்தத்தை விட்டு வெளியே நிற்பதற்கு தேவன் விரும்புவதில்லை. So God's plan is for all people. எல்லா மனிதன். ஆனா நம்ம எப்படி வைத்திருப்போம் என்று சொன்னால், சிலரை நம்ம ஒவ்வொரு எல்லை வடி வைத்திருப்போம். சிலரை வந்து இவங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லலாம், இவங்களுக்கெல்லாம் இயேசுவை குறித்து சொல்லவே கூடாது என்றெல்லாம் சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், தூரமாய் வைத்து விடுகிறோம். ஆனால் இந்த வேத வசனத்தில், அந்த மகா கட்டளையில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், ரீச் ஆல் பீப்புள், எல்லா ஜனங்களையும் சந்திக்க சொல்கிறார். இட் மீன்ஸ் த மிஷன் ஆஃப் ஈச் கிறிஸ்டியன் இஸ் டு ரீச்சிங் த அனதர் பர்சன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான வேலை என்னவென்று கேட்டால், நாம் இன்னொருவரை சந்திக்க வேண்டும். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லி பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்லுகிறார். புறப்படுதல் அப்படின்னு சொன்னா, we have to be ready and we have to make ourselves prepared. ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தப்படுதல் அவசியம். எந்த ஒரு காரியம், காலையில வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால், we get up earlier and we fresh up ourselves and we get ready. ஆண்டவர் சொல்கிறார், எல்லா ஜனங்களை சந்திப்பதற்கு we have to prepare ourselves. நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ஏன் என்னை பயன்படுத்தவில்லை, ஏன் நான் மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல முடியவில்லை. The simple reason is we are not prepared. நாம் ஆயத்தப்படவில்லை. ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்கிறார். அந்த புறப்படுதல், it talks about the preparation. The preparation, எப்படிப்பட்ட ஒரு preparation தேவை தெரியுமா? ஒரு சாதாரணமான நம்முடைய வாழ்க்கையில, நம்ம ஏதோ ஒரு நாட்டில் போய் ஊழியம் செய்ய ஆண்டவர் அழைக்கவில்லை. நம்முடைய வீட்டில, நம்முடைய வேலை ஸ்தலத்தில், even among our own friends and relatives, God wants you and me to become a missionary. ஒரு மிஷனரியை போல இருக்க விரும்புகிறார். இட் மீன் we have to prepare our life in love, அன்பில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். And we have to prepare our life in faith, விசுவாசத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். We have to prepare ourselves in holiness, பரிசுத்தத்தில் நாம் ஆயத்தப்பட வேண்டும். These are the simple technique that will reach the another person. அதுதான் மற்றவரை சந்திக்க முடியும். இன்னைக்கு உலகம் தேடுவது உன்னதமான அன்பு, உலகம் தேடுவது சரியான ஒரு விசுவாசம், உலகம் தேடுவது ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை முறை. பிரியமானவர்கள், இந்த ஆயத்தத்தோடு நீங்கள் நின்று பாருங்கள், இந்த ஆயத்தத்தோடு நீங்கள் புறப்படுதல் அநேக மக்களை ஆண்டவர் என்றே கொண்டு வரும். This alone will reflect the true Christ. உன்னதமான கிறிஸ்துவை அது பிரதிபலிக்கும். இன்றைக்கு உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, மாய்மாலமான அன்பு. That love is not true. People, they act like as they are in love. அன்புள்ளவர்களை போல நடிக்கிறார்கள். Another thing we see, விசுவாசம். விசுவாசம் என்பது எப்படி இருக்கு என்று சொன்னால், ஒரு சரியான விசுவாசம் இல்லை, தடுமாறுகிற விசுவாசம். பரிசுத்தம் என்பது வெளி அலங்காரம் போல் இருக்கிறது, உள்ளான வாழ்க்கையில் இல்லை. Many times the holiness is just outward expression, but inside it's not true holiness. உள்ளான உள்ளத்தில் ஒரு பரிசுத்தம் இல்லை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் எல்லா ஜனங்களையும் சந்திப்பதற்குரிய ஆயத்தத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தவர் சொல்லுகிறார். அங்கே நம்ம பார்க்கும் போது அவர்களை ஆண்டவர் அனுப்பும் போது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்குங்கள். த ஃபர்ஸ்ட் திங், நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் சீடனாக மாற்றுவதற்கு. வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டு ஹூம் வி ஹாவ் டு ரீச். நாம் யாரை சந்திக்க வேண்டும் என்கிற மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். மெனி டைம் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அநேக நேரங்களில் நாம் அதை புரிந்து கொள்ளுவதில்லை. மற்றவர்களை புரிந்து கொள்வது மிகுந்த கடினமாய் மாறிவிடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ சகல ஜனங்களையும் சந்திக்க வேண்டும். எனவே ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர், செகண்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூம் டு ரீச், யாரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்கு பிரியமார்களே, அண்டர்ஸ்டாண்ட் த நீட், அண்டர்ஸ்டாண்ட் த கண்டிஷன் ஆஃப் த பீப்புள், மற்றவருடைய தேவைகளை, மற்றவருடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் சீடலுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த நிலைதான் மற்றவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவை கொண்டு வரும். இன்னைக்கு மற்றவர்களை மக்கள் புரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. மெனி பீப்புள் ஹாவ் நோ டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் அரவுண்ட் தேம், அவர்களை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை அறியாது இருக்கிறார்கள். ஒருவேளை நன்றாக பேசுவார்கள், மணிக்கணக்கில் பேசுவார்கள் மற்றவர்களோடு, ஆனால் உண்மையான அவருடைய தேவை என்ன என்பதை அறியாமல் வாழுவார்கள். ஆனால் பிரியமானவர்களை ஆண்டவர் தம்முடைய சீடர் சொல்றார், நீ எல்லா ஜனங்களையும் சந்திக்க வேண்டும். You have to reach all people. It means understand before you reach someone. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் சொல்ற எல்லா ஜனங்களையும் சந்திக்க. The description of the mission is to reach the weak and seek the people. அதாவது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? We have to reach, மக்களை சந்திக்க வேண்டும். And we have to seek, தேட வேண்டும். தேடுகிறவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சரியான ஆத்மாவை கண்டு கொள்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மேக் டிசைபிள் மீன்ஸ் மேக் பீப்புள் டு ஃபாலோ ஜீசஸ். இயேசுவினுடைய சீடராக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறான். இன்னைக்கு நிறைய சீடர்கள் இருக்கிறார்கள், மனிதனை பின்பற்றுகிற சீடர்கள். பட் ஜீசஸ் வாண்டட் பீப்புள் டு ஃபாலோ ஜீசஸ் ஒன்லி. இயேசுவுக்கு பின்னடக்கிற கூட்டத்தை தான், மக்களை தான் உருவாக்க வேண்டும். ஸோ ஜீசஸ் இஸ் த ரோல் மாடல். அவர் நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மேக் தேம் டு பி ரைட் ரிலேஷன்ஷிப் வித் தேம், ஆண்டவரோடு கூட ஒரு சரியான உறவுக்குள்ளாக. அதுதான் ஞானஸ்நானம். அவர்களுக்கு நீ ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஸோ தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வாட் அ கிறிஸ்டியன் ஷுட் டூ in his lifetime. தன் வாழ்வு காலத்தில் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனை முதலாவது தான் ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவனை இயேசுவுக்கு பின் நடக்க செய்ய வேண்டும், அவனுக்குள்ளாக இயேசுவோடு கூட ஒரு நெருங்கின உறவுக்குள் கொண்டு வர வேண்டும். மாத்திரமல்ல, நாம் கற்றுக்கொண்டதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். We have to teach them. First obey and we have to teach. நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர்களும் கை கொள்ளுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? உபதேசம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, the reason Christ reminds us to have a big task in our hand. நம்முடைய கரத்தில் ஒரு விலையேற பெற்ற வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நான் உலகத்தை சந்திக்க வேண்டும். I have to reach people. ஏன் நான் உலகத்தை சந்திக்க வேண்டும்? தேவனுடைய திருவுள சித்தம். That is the plan of God. So, do we realize our task? நாம் நம்முடைய வேலையை நாம் புரிந்து கொள்கிறோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, சகல அதிகாரத்தோடு அவர் நம்மிடத்தில் இருக்கிறார். ரெண்டாவது சொல்றாரு, சகல ஜனங்களை சந்திக்க சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாசியுங்கள் 20வது வசனம். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். சகல நாட்கள், ஆல் டேஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதல்ல சகல அதிகாரம் பெற்றிருக்கிறார், சகல ஜாதிகளை சந்திக்க சொல்லுகிறார். இப்ப சொல்றாரு, சகல காலங்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். இட்ஸ் அ கிரேட் ப்ராமிஸ். இது ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்தம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற இந்த ஒரு வார்த்தை தான் எத்தனையோ மிஷினரிகள் வாழ்க்கையில தங்கள் சொந்த ஊர்களை விட்டு பல ஆயிரக்கணக்கான மைல் தூரங்களுக்கு நடந்து செல்ல உற்சாகப்படுத்தியது. ஏன் தெரியுமா? யாரோ ஒருவர் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவார்கள், யாரோ ஒருவர் எனக்கு தேவையான ஆகாரத்துக்கு பணம் கொடுப்பார்கள் என்றெல்லாம் மிஷினரிகள் போகவில்லை. ஜான் லிவிங்ஸ்டன் தன்னுடைய புத்தகத்திலே ஒரு வாசகத்தில் விதமாய் சொல்லுகிறார், என் வாழ்க்கையின் கடினமான நேரங்கள் எப்பொழுதெல்லாம் நான் சந்தித்தேனோ அந்த கடினமான நேரங்களில் எல்லாம் அந்த கடினத்தின் நடுவில் என் தேவனை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். Whenever I feel some difficulty in my life, I found Jesus near me. என் அருகில் தேவனை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? This is the same promise. It is not only the disciples, சீடர்களுக்கு மாத்திரமல்ல, சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்பது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகிற ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்தம். This is a great promise that I will be with you. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் முதலாவது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லவில்லை, நம்மிடத்தில் சொல்லுவதற்கு முன்னதாக சொல்றாரு, சகல அதிகாரம் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Because அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் அவர் நம்மோடு இருப்பதை நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். When we know our God, then we can understand His presence in our life. பிரியமானவர்களே, ஜீசஸ் spoke 2000 வருடத்துக்கு முன்பு சொன்னாலும் இட் இஸ் ஸ்டில் ஈவன் டுடே இட் இஸ் அப்ளிகபிள் டு யூ அண்ட் மீ. இன்றும் அது நமக்கு எப்படி இருக்குது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கும் அதே கட்டளை தான். இட் இஸ் அதை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் தேவன் நம்மோடு இருப்பது என்ன என்று சொன்னால் வேத ஆராய்ச்சியில் சொல்ல, இட் இஸ் அ கம்பானியன்ஷிப். அவர் நம்மோடு கூட நெருங்கி வாழும் ஒரு நிலை தான் தேவன் நம்மோடு இருப்பது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பரிசுத்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது பரிசுத்தால் உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆல் டேஸ், இட் மீன்ஸ் மேபி எ டேஸ் ஆஃப் வீக்னஸ் ஆஸ் வெல் அஸ் த டேஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். பலவீன காலங்கள், பலனுள்ள காலங்கள், மேபி அ டேஸ் ஆஃப் சக்சஸ் அண்ட் ஆல்சோ அ டேஸ் ஆஃப் ஃபெயிலியர். வெற்றியின் காலங்கள், தோல்வியின் காலங்கள், மேபி த டேஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் த டேஸ் ஆஃப் சிக்னஸ். சுகமுள்ள காலங்கள், வியாதிப்பட்ட காலங்கள், அல்லது உற்சாகமான காலங்கள், அல்லது சோர்ந்து போன காலங்கள், அல்லது வசதியாக இருக்கின்ற காலங்கள், வசதி எல்லாம் நம்மை விட்டு போய் நாம் ஏழ்மையான நிலையில் இருக்கிற காலங்கள், வாலிப வயதுடைய காலங்கள், அல்லது முதிர் வயதுடைய காலங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வாக்கு தத்தம், ஐ வில் பி வித் யூ ஆல் டேஸ், எல்லா காலத்திலும் நான் இருப்பேன். உலகத்திலே மாற்றங்கள் வரும், நீ மாற்றங்களை சந்திப்பாய், ஆனால் மாறாத தேவன் நான் உன்னோடு இருப்பேன். பிகாஸ் எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்ட் பட் ஐ வில் பி வித் யூ. பிரியமானவர்களே, இதை இன்னும் சுருக்கமாக நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்தில் நாம் காணுகிற மிக அருமையான காட்சி தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்களின் வனாந்திர வாழ்க்கை. இஃப் யூ ஜஸ்ட் லுக் இன் டு த இஸ்ரேலைட்ஸ் லைஃப் இன் த வில்டர்னஸ், த 40 இயர்ஸ் தேவன் அவர்களோடு இருந்தார், அவளுக்கு என்னெல்லாம் வரல, குறைவு வரவில்லை, பலவீனம் வரவில்லை, அவர்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்துக் கொண்டே இருந்தார். எவ்ரி டே தே வில் கெட் வாட் தே நீட் ஃபார் த டே. அந்த நாளுக்கு என்ன தேவை என்று அவர்கள் விரும்பினார்களோ அது அந்த நாளுக்கு கொடுக்கப்பட்டது. அங்க நம்ம முதலாவது காட்சியை நாம் பார்க்கிறோம். தேவன் எல்லா காலங்களில் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய தேவைகளை அவர் தருகிறார் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, He will fulfill all the needs in His time. But it's a promise for everyone. இது எல்லாருக்கும் கிடைத்த ஒரு விலையேற பெற்ற வாக்கு தத்தம். அது மாத்திரமல்ல, இட் இஸ் டு கிவ் ரைட் அட்வைஸ், சரியான ஆலோசனை தருகிற தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம சில திட்டமிட்டு சில காரியங்களை செய்ய ஆரம்பித்து தோல்வியுறுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பது எதற்காக தெரியுமா? உனக்கு தேவையான ஆலோசனை கொடுப்பது. நீ என்ன பேச வேண்டும், சீடர்களை அனுப்பும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மோடு இருப்பதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், to give you right advice in right time. சரியான நேரத்தில் சரியான ஆலோசனைகளை அவர் தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், maybe related to our job and anything, but he has right advice. அதை குறித்த சகல, அதாவது அதிகாரமுடைய தேவன் அதற்குரிய சரியான ஆலோசனை உடையவராக இருக்கிறார். He has authority and also he has right advice. சரியான ஆலோசனை தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமல்ல மாத்திரமல்ல, இந்த வார்த்தை எப்படி தெரியுமா இருந்ததாம் சீடர்களுக்கு, உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர். இட்ஸ் எ கிரேட் என்கரேஜ்மெண்ட். இது மிகப்பெரிய உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தை. யோசித்து பாருங்க, நம்ம தனிமையாக நிற்கும் போது ஒருவர் வந்து நான் உன்னோடு நிற்கிறேன் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம கிட்ட வருகிறவர் ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அல்லது ஒரு பெரிய பிரசிடென்ட் போல இருந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் நம்மோடு இருக்கிறவர்களை பார்க்கும்போது நமக்குள்ளாக ஒரு உற்சாகம் வரும். அதில் ஆண்டவர் தம்முடைய சீடர் சொல்வார், நானே உங்களோடு இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் தம்மோடு இருக்கிறதை அனுபவித்த மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லைக் தானியலை சிங்க கெபியில் போட்டவுடன் ஒருவேளை தேவன் தானியலோடு இருப்பதை தானியல் கண்டார். அதுதான் தேவன் நம்மோடு இருக்கிற ஒரு அனுபவம். அது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பில் போடும்போது அங்கே நெருப்பின் நடுவில் தேவனுடைய முகத்தை அங்கே ஜனங்கள் கண்டார்கள், தேவ புத்திரனுடைய முகத்தை கண்டார். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ஐ வில் பி வித் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த தேவன் சொல்லுகிற அந்த மகா கட்டளையின் மூன்று பாகங்கள் உண்டு. முதல் பாகம், சகல வல்லமை உடைய ஆண்டவர். இரண்டாவது, எல்லா ஜனங்களை சந்திக்கிற ஒரு உன்னதமான வேலையை நம்முடைய கரத்தில் கொடுத்து நிறைவாக சொல்கிறார், நான் உங்களோடு இருப்பேன். I will be with you. Never ever worry. உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பட் ஃபீல் தட் ஆல்வேஸ் இட் இஸ் அ கிரேட் ப்ராமிஸ் தட் God is with us. கடவுள் நம்மோடு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சிந்தனையை நாம் சிந்திக்கும் பொழுதெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். We have to get strengthened in Christ. கிறிஸ்துவுக்குள் பலப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனவே நாம் ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிப்போம். ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய விசேஷித்த அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோம். அவர் நம்மோடு இருப்பதை உணர்ந்து தொடர்ந்து அவருக்காக நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.